வணக்கம் நேயர்களை, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் வானவராயன் வேளாண் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் அஜய்குமார் அவர்கள் நம் நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளார். அவர்கள் நம்முடன் மண் வளத்தினை பேணி காப்பதில் என்னென்ன உளவியல் தொழில்நுட்பங்கள் உள்ளன என்பதை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா வந்து மண் வளத்தினை பேணி காப்பதில் உளவியல் தொழில்நுட்பத்தின் பங்கு. அதாவது மண் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், அதாவது உங்களுக்கு வேறுபட்ட அமைப்புடைய மண்ணெல்லாம் இருக்கும். உங்களுக்கு செம்மண், கரச மண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டல் மண் சொல்லிட்டு, நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிட்டத்தட்ட 7-8 வகையான மாறுபாடுடைய மண் வகைகள்லாம் உண்டு. பொதுவாக இந்த மண்ணோட வளத்தை நம்ம எப்படி பாதுகாக்கலாம், நம்ம எந்த ஒரு பயிருமே வந்து போடுறதுக்கு முன்னாடி மண்ணோட வளம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எந்த பயிர் நம்ம விதைச்சாலுமே வந்து நல்ல மகசூல் வந்து எடுக்க முடியும். சரி, மண்ணோட வளம்னா வந்து எப்படி மண்ணோட வளத்தை வந்து அதிகப்படுத்தலாம், மண்ணில் என்னென்ன இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது. அதாவது பொதுவாகவே வந்து மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 17 வகையான சத்துக்கள் இருக்குது. அந்த 17 வகையான சத்துக்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நுண்ணூட்டச்சத்து மற்றும் பேரூட்டச்சத்துக்கள் அப்படிம்போம். பேரூட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வகையான சத்து, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் அப்படிம்போம். அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, உங்களுக்கு கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேரூட்டச்சத்து அப்படிம்போம். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நுண்ணூட்டச்சத்து, மொத்தம் வந்து 17 வகையான சத்துக்கள் இருக்குது. இது இல்லாமல் அங்கக கார்பன் சொல்லிட்டு மண்ணில் இருக்குது, புரியுதுங்களா? அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் அங்கக கார்பன், இதைத்தான் மெயினாக வந்து இதை பயன்படுத்தி தான் வந்து அந்த மண் வந்து வளமான மண்ணா இல்லை வந்து வளம் குன்றிய மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரி, மண் வளத்தை அதிகப்படுத்துறதுக்கு முன்னாடி இல்லை எந்த ஒரு பயிருமே வந்து பயிரிடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மண் மாதிரி எடுப்பதுங்கிறது மிகவும் அவசியம். மண் மாதிரி எப்படி எடுக்கிறது, ஏன் மண் மாதிரி நம்ம எடுக்கணும்? எடுத்துக்காட்டா நம்ம மக்காச்சோளம் பயிர் வந்து போட போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மக்காச்சோளத்துக்கு தேவையான உர அளவு நமக்கு தெரியும். மண் மாதிரி ஏன் எடுக்கணும்னா, மண் மாதிரி எடுத்தோம் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய தலைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து அதோட உர அளவு தெரிஞ்சிடும் நமக்கு. எடுத்துக்காட்டா மண்ணில் வந்து ஒரு 50 கிலோ வந்து தலைச்சத்து இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 100 கிலோ வந்து தலைச்சத்து அப்ளை பண்ணோம்னா நம்ம திரும்ப வந்து 100 கிலோ தேவையில்லை உங்களுக்கு, நம்ம அப்ளை பண்ணால் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு மண்ணில் வந்து ஆல்ரெடி ஒரு 50 கிலோ இருக்குது. அப்போ வந்து திரும்ப வந்து நீங்கள் ஒரு 50 கிலோ மட்டுமே அப்ளை பண்ணால் போதும். அதாவது உர அளவை வந்து குறைக்கலாம் உங்களுக்கு ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தா அப்படின்னா வந்து அந்த உர அளவை நீங்கள் குறைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அதுக்கான செலவு வந்து உங்களுக்கு குறையும். இல்லை நீங்கள் வந்து உர அளவை குறைக்காமல் உரத்தை வந்து நம்ம பொதுவாக அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா அந்த நுண்ணுயிரிகள் தான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வந்து உரத்தினை வந்து தாவரத்துக்கு அந்த பயிருக்கு எடுத்து கொடுக்குது. நம்ம பொதுவாக வந்து அதிகமாக வந்து கெமிக்கல் உரமோ இல்லை உரமோ வந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து பாதிக்கக்கூடும். அதனால் மண் வந்து மாதிரி வந்து எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்தினை, என்னென்ன சத்து இருக்குது, எவ்வளோ அளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட பயிருக்கு நம்ம கொடுக்கணும், புரியுதுங்களா? சரி, மண் மாதிரி வந்து எப்படி வந்து எடுக்கலாம், எந்த மாதிரி இடத்துல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் எடுக்கக்கூடிய வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வகையான மண்ணாக இருக்கணும், புரியுதுங்களா? அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கணும். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பக்கம் வந்து தண்ணி வழிஞ்சிக்கிட்டோ இன்னொரு பக்கம் வந்து ட்ரையாகவே இருக்கக்கூடாது, சமமாக வந்து இருக்கணும். எந்த ஒரு இலை சருகுலாம் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது மேற்பரப்பில். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம மண் பரிசோதனை செய்யணும். எடுக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம மம்முட்டி எடுத்துக்கணும். மம்முட்டி எடுத்துட்டு வி வடிவில் வந்து உங்களுக்கு கட் பண்ணி மண் எடுத்துக்கணும். அதாவது ஒரு லேண்டில், அதாவது ஒரு நிலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 இடத்துல வந்து அங்கே இங்கேன்னு ரேண்டமாக எடுத்துட்டு அதில் இருந்து ஒரு 1/2 கிலோ வந்து மண் எடுத்துக்கணும், புரியுதுங்களா? இதுவே வந்து பருத்தியை வந்து நான் வந்து போட போகிறேன், இல்லை வந்து நான் நெல் போட போகிறேன், இல்லை கோதுமை வந்து போட போகிறேன், இல்லை வந்து பயிர் வகைகள்லாம் போட போகிறேன் அப்படின்னா வந்து மண் எவ்வளோ எடுக்கணும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 அடி எடுத்தால் போதும், புரியுதுங்களா? 6 அடிக்கு வந்து மண் எடுத்தால் வந்து போதும். இல்லை நான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற டெப்த்தாக இருக்கிற வேறு பயன்படுத்துகிற பயிர் போட போகிறேன், இதில் வந்து பருத்தி கொண்டு வந்துடலாம். நம்ம பருத்தி உங்களுக்கு மக்காச்சோளம், கரும்பு இதெல்லாம் நான் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அடியிலேருந்து ஒன்றரை அடி வரைக்கும் மண் எடுக்கணும். இல்லை நான் வந்து மரப்பயிர்கள் வைக்க போகிறேன், தென்னை மரம், கொய்யா மரம் வைக்க போகிறேன், இல்லை மாமரம் வைக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு மூணு அடி வரைக்கும் மண் எடுக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நிலப்பரப்பில் உங்கள் லேண்டில் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து இடத்துக்கு அங்கே இங்கேன்னு சொல்லி ரேண்டமாக எடுத்து அதிலிருந்து ஒரு அரை கிலோ வந்து மண்ணை எடுத்துக்கிட்டு அதில் தான் வந்து என்ன செய்யணும், நம்ம மண் பரிசோதனை செய்யணும். புரியுதுங்களா? மண் பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அது தெரிஞ்சிடும், தலை சத்து எவ்வளோ இருக்குது, மணி சத்து எவ்வளோ இருக்குது, சாம்பல் சத்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நுண்ணுறு சத்துக்கள் வந்து இருக்குது, அதோடய பிஹெச் எவ்வளோ இருக்குது, அதோடய சால்ட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி வந்து விட்டுருக்கலாம். புரியுது? இது வந்து மண் வளத்தை பாதுகாப்பில் வந்து மண் பரிசோதனை அப்படிங்கிறது மிகவும் வந்து அவசியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கோடை உழவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? கோடை உழவுன்னு அவசியம். அதாவது கோடை உழவு அப்படிங்கிறது வந்து நம்ம கோடை காலத்தில் வந்து செய்யக்கூடிய உழவு. பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஆடி மாதமாக வந்து ஒரு விதச்சிட்டு தை மாதத்தில் அறுவடை பண்ணிடுவோம். அறுவடை பண்ணிவிட்டு அந்த லேண்டை சும்மா விட்டுருவோம் நம்ம. அப்படி விடாமல் மாசி மாதத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கோடை உழவு செய்யணும். அதாவது கோடையில் செய்கிற உழவு தான் கோடை உழவு அப்படிங்கிறது. ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அறுவடை செஞ்சதுக்கப்புறம் மண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறுகி, அதாவது கடினத்தன்மையோடு இருக்கும். புரியுதுங்களா? கடினத்தன்மையோடு வந்து இருக்கும். ஸோ மழை வர்றப்போ என்னாகும் அப்படின்னா கடினத்தன்மையோடு இருந்துச்சுன்னா எந்த ஒரு மழையும் எந்த ஒரு நீருமே வந்து நிலத்துக்குள் உட்பகுதியில் போகாது, அப்படியே வந்து மேலே இருக்க மண்ணை அரிச்சிட்டு அப்படியே போயிடும். புரியுதுங்களா? மண் அரிமானம் ஏற்படும். மண் அரிமானத்தை தடுப்பதற்காகவும் அந்த மழை வரும் காலத்தில் நீரினை சேமிப்பதற்காகவும் கண்டிப்பாக நம்ம கோடை உழவு செய்யணும். புரியுதுங்களா? அந்த கோடை உழவு செய்கிறப்ப என்ன பண்ணணுமா, ஆழமாக உழுவணும். புரியுதுங்களா? அப்படி ஆழமாக வந்து உழுதிங்கனாதான் என்னாகும் அப்படின்னா வந்து பெய்யக்கூடிய மழையானது வந்து மண்ணுக்குள்ளே வந்து ஊடுருவி போகும். உன்னு வந்து மண் அரிமானத்தை வந்து தடுக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பொதுவாக வந்து களைகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து கோரையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அருகாக இருந்தாலும் சரி, ஆடுதுன்னா பாலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. புரியுதா? அந்த மாதிரி களைகளை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ கோரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட விதை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு கிழங்கு மாதிரி அடியில் தான் இருக்கும். நீங்கள் வந்து கோடை உழவு செய்கிறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த கிழங்கானது வந்து மேலே வந்துடும், அதாவது அடிப்பகுதியிலேருந்து மேற்பரப்புக்கு வந்துடும். அப்போ மேற்பரப்புக்கு வர்றப்போ என்னாகும் அப்படின்னா கோடையில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும். அந்த சூரிய வெளிச்சம் வந்து அந்த கிழங்கில் பட்டு அது முளைக்கும் தன்மையை வந்து இழந்துடும். புரியுதுங்களா? இதுக்காகவும் இந்த களையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இல்லை களையை வந்து கட்டுப்படுத்துறதுக்காகவும் நம்ம கோடை உழவு செய்யலாம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த மண்ணில் வந்து கீழே வந்து உங்களுக்கு நோய் மற்றும் பூச்சிகளுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பூச்சிகளை வந்து முட்டையை வந்து மண்ணுக்கு அடியில் தான் விட்டுருக்கும். நம்ம வந்து கோடை உழவே செய்யாமல் இருந்தால் அப்படின்னா வந்து அது வந்து அந்த முட்டை வந்து வளர்ந்து உங்களுக்கு பியூப்பாகி லார்வாகி நல்லா பெருசாகி உங்களுக்கு அடல்ட்டாகி வந்துடும். ஆனால் நீங்கள் கோடை உழவு செய்கிறங்காட்டி என்னாகும் அப்படின்னா அதோடய முட்டைகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டு பூச்சிகள் வந்து உருவாகாமல் நம்ம தடுக்க முடியும். கோடை உழவு செஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா வந்து மண் அரிமானத்தை தடுக்கலாம். அது இல்லாமல் வந்து மண்ணில் வந்து மழை நீர் ஊடுருவிக்கொள்ளும் தன்மை அதிகரிக்கும். களைகளை வந்து கட்டுப்படுத்தலாம். உங்களுக்கு பூச்சிகள் மற்றும் நோயெல்லாம் ஏற்படக்கூடிய பாதிப்பினை வந்து குறைக்கலாம். இது வந்து இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து மண்ணோட அமைப்பு மண்ணோட வளம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விதை நேர்த்தி அப்படிங்கிறது. ஓகேவா? விதை நேர்த்தி செய்கிறப்ப வந்து உங்களுக்கு விதை நேர்த்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வகையான விதை நேர்த்தி செய்யலாம். அதாவது அங்கக முறையில் வந்து விதை நேர்த்தி வந்து செய்யலாம். அங்கக முறையிலே வந்து இரண்டு முறை இருக்குது. இது இல்லாமல் வந்து கெமிக்கல் முறையில் செய்யலாம். புரியுதுங்களா? இப்போ வந்து அங்கக முறையில் வந்து விதை நேர்த்தி அப்படிங்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இதில் நுண்ணுயிரி உரங்கள், அதாவது நான் சொல்கிற மாதிரி எப்படின்னா உங்களுக்கு அசோஸ்பெரிலமோ இல்லை வந்து பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் வந்து உங்களுக்கு 200 கிராம் வந்து இருக்கும். அசோஸ்பெரிலம் அண்டு பாஸ்போ பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மும்மூணு பாக்கெட், அதாவது மூணு பாக்கெட் அசோஸ்பெரிலம் எடுத்துக்கணும், மூணு பாக்கெட் வந்து பாஸ்போ பாக்டீரியா வந்து எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதாவது அது வந்து 600 கிராம் எடுத்துக்கணும், இது வந்து 600 கிராம் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நல்லா வந்து விதையை வந்து நல்லா விதை நேர்த்தி செய், அதாவது நாளைக்கு விதைக்கிறோன்னா விதைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நல்லா விதை நேர்த்தி செஞ்சுட்டு அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நிழலை வந்து உலர்த்திடணும். நிழலை உலர்த்திட்டு தான் உங்களுக்கு விதை நேர்த்தியை வந்து செய்யணும். இது வந்து அங்கக முறையில் ஒரு முறை வந்து நுண்ணுயிரி உரங்களை பயன்படுத்தி பண்ணலாம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரைசோபியம் பாக்டீரியான்னு இருக்குது, இது இல்லாமல் அசோபாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, புரியுதுங்களா? இதெல்லாமே வந்து நம்ம இப்போ அசோஸ்பைரிலம் அப்படிங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பு கலரில் இருக்கும், இந்த பாஸ்போ பேட்டீரியா அப்படிங்கிறதாம எல்லா கலரில், இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம வேளாண் அலுவலகத்தில் நம்ம கிடைக்கும், வாங்கியிருக்கலாம். அப்படி தான் வாங்கி வந்து விதை நேர்த்தி செய்யணும். விதை நேர்த்தி அப்படிங்கிறது வந்து இது நல்லா தேவையான அளவு விதையை எடுத்து நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா அசோஸ்பைரியில் வந்து 200 கிராம், அதாவது ஒரு பாக்கெட் 200 கிராம் இருக்கும், 3 பாக்கெட் எடுத்துக்கோங்க. எடுத்து தேவைப்படக்கூடிய வந்து விதையை எடுத்து உங்களுக்கு அது கூட வந்து அதாவது அந்த விதை கூட இந்த நுண்ணுயிரி உரங்களாக ஒட்டுறதுக்கு வந்து கஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கஞ்சியை வச்சு நல்லா உங்களுக்கு விதை நேர்த்தி செஞ்சுட்டு விதைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நிழலில் வந்து உலர்த்தி வச்சு அடுத்த நாள் வந்து விதைக்கணும், புரியுதுங்களா? இது ஒரு முறை. இன்னொரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உயிர் கட்டுப்பாட்டு உரம் சொல்லி போட்டு ட்ரைகோடெர்மா விரிடி மற்றும் வந்து உங்களுக்கு சூடோமோனாஸ் அப்படிம்பாங்க. அந்த ட்ரைகோடெர்மா விரிடி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி எடுத்துக்கிட்டு 1 கிலோ விதை எடுத்துக்கலாம். அல்லது உங்களுக்கு சூடோமோனாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 10 கிராம் வந்து சூடோமோனாஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு 1 கிலோ விதையை எடுத்து விதை நேர்த்தி செய்யலாம். இது ஒரு முறை. இது 2வது முறை. 3வது முறை அப்படிங்கிறது வந்து கெமிக்கலை வச்சுட்டு வந்து விதை நேர்த்தி செய்யலாம். அந்த கெமிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து கேப்டான் ஆர்த்ராம் அப்படிம்பாங்க, புரியுங்க? அது வந்து 2 கிராம் எடுத்துக்கலாம். இது இல்லைனா வந்து கார்பன் டைசைம் அப்படிம்பாங்க, புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சான் கொல்லி, புரியுதுங்களா? இதையும் வச்சு நம்ம விதை நேர்த்தி செய்யலாம், புரியுதுங்களா? அதே மாதிரி சொல்கிற மாதிரி அந்த 2 கிராம் வந்து எடுத்துகிட்டு 1 கிலோ வந்து விதை எடுத்துகிட்டு நல்லா வந்து உங்களுக்கு வந்து அரிசி கஞ்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விதை நேர்த்தி அதாவது நிழலில் வந்து உலர்த்தி வச்சுருவோம். 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நாளைக்கு விதைக்கிறோன்னா இன்றைக்கி வந்து விதை வச்சிடணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம விதைக்கணும். இந்த மாதிரி வந்து 3 முறை. இந்த 3 முறையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கக முறையில் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம விதை நேர்த்தி செஞ்சுக்கலாம். அதாவது உயிருக்கட்டுப்பாட்டு உரத்தையும் நுண்ணுயிரி உரையும் கலந்து நம்ம விதை நேர்த்தி செஞ்சுக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த நுண்ணுயிரி உரங்களையோ இல்லை உயிர்க்கட்டுப்பாட்டு உரத்தினே வந்து கெமிக்கல் உரத்தையும் கூட நம்ம விதை நேர்த்தி செய்யக்கூடாது. ஏன்னா செஞ்சோம் அப்படின்னா இருக்கிற நுண்ணுயிரி எல்லாம் இறந்துடும், அப்போ நம்ம செய்யறது வந்து வேஸ்ட். உங்களுக்கு அப்படி பண்ணக்கூடாது. எதுக்காக விதை நேர்த்தி செய்கிறோம்? விதை நேர்த்தி செய்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த விதையானது முளைக்கும் தன்மை வந்து அதிகப்படுத்தும், புரியுதுங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்ணில் வந்து உங்களுக்கு அந்த விதையை பாதிக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து விதை நேர்த்தி செய்கிறதங்காட்டி உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அது வந்து கட்டுப்படுத்தப்படுது, புரியுதா? இது ஒரு விதை நேர்த்தி அப்படிங்கிறது அந்த மண்ணிலிருந்து விதை வளர்கிறதுக்கு மண் வளத்தை வந்து அதிகரிக்க, ஏன்னா மண்ணில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பூச்சிகள் மற்றும் நோய்கள் தாக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இது ஒரு உங்களுக்கு முறை விதை நேர்த்தி அப்படிங்கிறது வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தும், புரியுதுங்களா? இது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இயற்கை அங்கக முறையில் வந்து உங்களுக்கு உரம் வந்து கொடுக்கணும். அங்கக முறையில் அப்படிங்கிறத உரம் வந்து எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசுந்தாள் உரம் அப்படிம்போம். அதாவது பசுந்தாள் உரம் அப்படிங்கிறது எந்த ஒரு பயிரை நீங்கள் அதே லேண்டில் வளர்த்தி நீங்கள் நம்ம மடக்கி உழுது விட்டோம் அப்படின்னா அந்த பயிர் வந்து பசுந்தாள் பயிர் அப்படிம்போம். இப்போ எடுத்துக்காட்டாக வந்து பசுந்தாள் பயிர் அப்படின்னா வந்து தக்கப்பூண்டு சனப்பை அப்படிலாம் வந்து பசுந்தாள் பயிர் அப்படிம்போம். இப்போ தக்கப்பூண்டு விதைகள்லாம் வந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து 1 ஹெக்டேருக்கு உங்களுக்கு 25 கிலோ வந்து 25 கிலோ வந்து விதை வேணும். 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா, அது வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தே கிடைக்கும், புரியுதுங்களா? அப்போ வந்து 1 ஹெக்டேருக்கு 25 கிலோ, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணும், புரியுதுங்களா? 1 ஹெக்டேர் ஏரியாவில் நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணிடுறீங்க. அது சனப்பை எல்லாமே ஒன்று தான். இதில் பசுந்தாள் உரம் அப்படிம்போம். நம்ம அதை மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பசுந்தாள் பயிர் வந்து வளர்ந்து வரும். வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அடுத்த டைமாக ஃப்ளவரிங் அப்படிம்பாங்க, அதாவது பூ வந்ததுக்கப்புறம் ஒரு 40-45 நாளுக்கு அப்புறம் அதை மடக்கி உழுது விட்ருவோம், புரியுதுங்களா? பசுந்தாள் உரமாக பசுந்தாள் உரத்தில் தக்கப்பூண்டாக இருந்தாலும் சரி சனப்பையாக இருந்தாலும் மடக்கி உழுது விட்ருவோம். அப்படி உழுது விடுறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த பசுந்தாள் பயிர்கள்லாம் என்ன பண்ணால் வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை வந்து தலை சத்தினை வந்து வேர் முடிச்சு மூலமாக நம்ம நுண்ணுயிரியில் பயன்படுத்தி வேர் முடிச்சில் கிரகித்து வச்சுருக்கும், புரியுதுங்களா? வளிமண்டலத்தில் இருக்க தலை சத்தை வந்து கிரகித்து வேர் முடிச்சு மூலியமாக வச்சுருக்கும். நீங்கள் மடக்கி உழுறதங்காட்டி என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த தலை சத்தானது மண்ணுக்கு கிடச்சிரும், அப்போ வந்து மண்ணோட வளம் வந்து அதிகரிக்கும், புரியுதுங்களா? இந்த மாதிரி பசுந்தாள் உரம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வந்து அடுத்து வந்து நீங்கள் போடக்கூடிய எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி, இப்போ வந்து எடுத்துக்காட்டு வந்து 100 கிலோ வந்து தலை சத்து கொடுக்கணும் அப்படின்னா பசுந்தாள் பயிர் வளர்த்தி நீங்கள் மடக்கி உழுதுருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் 25 கிலோ வந்து தலை சேர்த்து போட தேவையில்லை, நம்ம வந்து சேமிச்சுக்கலாம். 100 கிலோ போட்டோம்னா வெறும் 75 கிலோ மட்டும் போட்டால் போதும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் வளத்தை வந்து அதிகப்படுத்தும். பசும் தலை பயிர் அப்படிம்பாங்க, இல்லை பசுந்தலை உரம் அப்படிம்பாங்க, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வெளியே இருந்து இப்போ எடுத்துக்காட்ட வந்து வேப்ப இலை, நொச்சி, புங்கம் இதோட இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து எந்த ஃபீல்டில் நம்ம வந்து கல்டிவேட் பண்ண போகிறோமோ, சாகுபடி செய்ய போகிறோமோ, அந்த லேண்டில் வந்து போட்டு வந்து உங்களுக்கு மடக்கி உழுது விட்டுருவாங்க. இப்படிதான் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000-6250 கிலோ வந்து தேவை. போட்டு நல்லா மடக்கி வந்து உழுது விடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா சொன்ன மாதிரி வந்து தலைச்சத்து வந்து 25% தலைச்சத்து வந்து கண்டிப்பாக வந்து அந்த மண்ணுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அப்படி கிடைக்கிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தலைச்சத்தின் அளவே குறைச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு இன்டைரக்டாக வந்து மண்ணோட வளத்தை வந்து அதிகப்படுத்தலாம். புரியுதுங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு தொழு உரம், தொழு உரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், மாட்டு சாணம் மூலமாக வந்து கிடைக்கக்கூடிய உரம் தான் வந்து தொழு உரம். அந்த தொழு உரமானது மக்கிய உரமாக இருக்கும், நல்லா வந்து மக்கிய தொழு உரத்தை தான் வந்து நம்ம பயன்படுத்தணும்னா அந்த மக்கிய தொழு உரம் எவ்வளோ அளவு பயன்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,500 கிலோ ஒரு ஹெக்டருக்கு. ஒரு ஹெக்டர் அப்படின்னா 2.5 ஏக்கர் நமக்கு தெரியும், புரியுதுங்களா? இல்லை ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 500 கிலோ போட்டுக்கலாம், ஒரு ஏக்கர்னா 500 கிலோ போட்டுக்கலாம். இல்லை ஒரு ஹெக்டர் அப்படின்னா வந்து 12,500 கிலோ வந்து தொழு உரம் பயன்படுத்தணும். நீங்கள் தொழு உரம் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும். இது இல்லாமல் வந்து மண்புழு உரம் நம்ம பயன்படுத்தலாம். மண்புழு உரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 5 டன், அதாவது 5000 கிலோ, 5000 கிலோ வந்து மண்புழு உரம், மண்புழு உரம் வந்து நம்ம பயன்படுத்தணும். இது எல்லாமே என்ன மண்ணோட வளத்தை எப்படி பெருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எந்த ஒரு அங்கக உரம் நீங்கள் பயன்படுத்தினாலுமே அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து மண்ணில் உள்ள நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளோட பெருக்கத்தை அதிகப்படுத்தும். புரியுதுங்களா? மண்ணில் வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரி இருக்கும். நீங்கள் தொழு உரம் பயன்படுத்தினாலும் சரி, மண்புழு உரம், இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோழி எரு இருக்குது, பவுல்ட்ரி மணியூர் அப்படின்னு சொல்லுவாங்க, கோழி எரு, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதாவது 500 கிலோ வந்து போடலாம் கோழி எரு. இது இல்லாமல் வந்து உங்களுக்கு கோகனட் வேஸ்ட், அதாவது காயற்பத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க, நாற்கழிவு அப்படிம்பாங்க, புரியுதுங்களா? அந்த ஒரு நாற்கழிவுமே கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோ பயன்படுத்தலாம். இது இல்லாமல் உங்களுக்கு நம்ம கரும்பு சோய் இருக்குது பார்த்திங்களா, அது பயன்படுத்தலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400-500 கிலோ இந்த தொழு உரம், மண்புழு உரம், அதுக்கப்புறம் வந்து கோழி எரு, நான் சொன்ன மாதிரி கரும்பு அந்த சோயில் இருக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காயற்பத்தி, இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து நல்லா மக்கும். புரியுதுங்க? நல்லா மக்குனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா மண்ணில் வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை பெருக்கத்தை அதிகப்படுத்தும். அப்போ நுண்ணுயிரோட பெருக்கம் வந்து அதிகமாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்ம எந்த ஒரு உரம் கொடுத்தாலுமே அந்த உரத்தை வந்து டக்குன்னு எடுத்து உங்களுக்கு பயிருக்கு கொடுக்கும். அப்போ பயிருக்கு கொடுக்குறப்ப பயிர் வந்து அது நல்லா வளரும். புரியுதுங்களா? அதனால தான் வந்து எந்த ஒரு அங்க உரமாக இருந்தாலும் மண் வளத்தை எப்படி பெருக்குன்னு சொல்லுற காரணம் என்னென்னா உங்களுக்கு இதுதான். இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பஞ்சகாவியம் சொல்லியிருக்குது, இது இல்லாமல் உங்களுக்கு தசகாவியம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கக உரத்தில் வரும். இதையுமே வந்து உங்களுக்கு பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பயிர் நன்றாக வளர்வதற்கும் எந்த ஒரு பூச்சி மற்றும் நோய்கள் வளராமல் இருக்கிறதுக்கும் நம்ம உங்களுக்கு பஞ்சகாவியாகவும் தசகாவியாகவும் பயன்படுத்தலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கக உரம். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்ப வந்து உங்களுக்கு மண்ணோட வளம் வந்து பாதிக்காமல் மண்ணோட வளம் வந்து மிகவும் வந்து மேம்படும். மண்ணோட வளத்தை நம்ம வந்து பாதிக்காமல் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தலை சத்து, மணி சத்து, சாம்பு சத்து, எல்லா சத்து, 17 வகையான சத்துக்கள் வந்து அதிகமாகி அந்த பயிருக்கு கிடச்சி உங்களுக்கு பயிர் வந்து நல்லா மகசூல் கிடைக்கும், உங்களுக்கு நல்லா லாபம் பெறும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ இங்கே நான் சொன்ன ஒரு 8-10 இந்த உளவியல் தொழில்நுட்பங்களை கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மண் வளத்தை நம்ம மிகவும் பேணி காக்கலாம். புரியுதுங்களா? மண் வளம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு மகசூல் வந்து அதிகமாக எடுக்க முடியும். இதுவரை என்னுடைய உரையை கேட்டு உரைத்த அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் மிகவும் நன்றி.
நேயர்களே, இதுவரை முனைவர் அஜய்குமார் கூறிய உளவியல் தொழில்நுட்பங்கள் பற்றிய விரிவான தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.